குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாச்சி உமக்கே.
மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 30-34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருப்பதால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடவுளுடைய பரிவு என்பது எல்லையற்றது. சீராக் புத்தகம் பிரிவு 5 இறை வார்த்தை 5. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் தாம் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்களை தம்மோடு வைத்து கொள்ள மட்டும் அவர் அழைத்து கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். அழைப்பது என்பது அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை அழைக்கின்றார். அழைத்த அவர்களை இருவர் இருவராக அவர் அனுப்புகின்றார். அந்த அனுப்புதலின் நோக்கம் என்பது தனக்கு முன்பாக மக்களை தயார் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய தூதர்களை முன்பதாக அவர் அனுப்பி வைக்கின்றார். அவர்களும் மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். ஆண்டவர் தங்களுக்கு இட்ட ஆணையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்களிடத்தில் மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு சென்றவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அனுபவத்தையும் மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கின்றார்கள். எனவே தாங்கள் செய்தவை கற்பித்தவை அனைத்தையுமே அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அது எப்படி நாம் பார்க்க முடிகிறது என்று பார்க்கும் பொழுது, மீண்டுமாக அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தாங்கள் கற்பித்தவையும் செய்தவற்றையும் அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். ஒரு நிர்வாகி என்பவர் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை முடிந்து விட்டது என்று அதோடு அதை ஒதுக்கி வைக்கவில்லை. தன்னுடைய திருத்தூதர்களை இருவருவாக அனுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை மட்டும் அவர் நிறைவேற்றவில்லை. மாறாக அவர்கள் செய்த அந்த சேவையானது, அவர்கள் அறிவித்த நற்செய்தியானது எப்படியாக இருந்தது என்பதை அவர் திறனாய்வு செய்வதற்காக மீண்டுமாக அவர்களிடத்தில் கேட்கின்றார். எனவே ஒருவர் வேலை செய்யும் பொழுது அந்த வேலை எப்படியாக இருந்தது, அதை எவ்வளவு இலகுவாக செய்தீர்கள், எவ்வளவு கடினமாக இருந்தது, அடுத்த முறை இதை நாம் செய்யும் பொழுது நாம் இதை வேறு எவ்வாறாக செய்யலாம், இதை வளர்ச்சிக்குரிய பாதையில் நாம் எப்படியாக எடுத்து செய்யலாம் என்பதுதான் ஒரு நிர்வாகியினுடைய வேலையாக இருக்கிறது. அந்த வேலையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்த்தியாக செய்கின்றார். தோ வேலை முடிந்து விட்டது, என்னுடைய பணி நிறைவேறிவிட்டது என்று அவர் ஒதுங்கி வைக்கவில்லை. மாறாக அவர்கள் கொண்டு வந்த அந்த திருடாய்வை உள்வாங்கிக் கொண்டு மீண்டுமாக தான் செல்லும் பொழுது எவ்வாறாக இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். மேலுமாக அவர் ஒரு மிகவும் தலைக்கணம் மிகுந்த ஒரு நிர்வாகியாக அல்ல. பணியாளர்களுக்கு அதிகமாக வேலையை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து அதிகமான பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைக்கணம் மிகுந்த நிர்வாகியாக அவர் செயல்படவில்லை. மாறாக ஒரு அன்பு நிர்வாகியாக ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய சீடர்கள் நற்செய்தியை அறிவித்த பிறகு அவர்கள் களைப்புடன் வருகின்றார்கள். நீண்ட பயணம் செய்திருக்கின்றார்கள், கால்நடையாகவே நடந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியாக உணவு கிடைத்ததா, அவர்கள் வருகின்ற வழியில் அவர்களுக்கு போதுமான வசதிகள் கிடைத்ததா என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிந்து வைத்திருந்தார். எனவேதான் அவர்கள் களைப்போடு வருகின்றார்கள், அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய சீடர்களை பாலை நிலத்திற்கு அவர் அனுப்பி வைக்கின்றார். வெறும் ஓய்வெடுப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக தனிமையில் இருக்க வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது தந்தையாம் கடவுளோடு அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். தாங்கள் செய்த பணியை தாங்கள் எவ்வாறாக செய்தார்கள் என்பதை தங்களை தாங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை தனிமையான இடத்திற்கு அவர் அழைத்து செல்கின்றார். தாங்கள் செய்த பணியிலிருந்து மீண்டுமாக அடுத்த நிலைக்கு நாம் எவ்வாறாக உயர வேண்டும், மேலுமாக ஆண்டவர் தருகின்ற அந்த அருளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் உடலுக்கும் ஓய்வு தேவை, உள்ளத்திற்கும் ஓய்வு தேவை என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஓய்வெடுக்க அனுப்பி கொண்டிருக்கின்றார். எனவே ஓய்வு என்பது கண்டிப்பாக இந்த மனித சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நாம் உழைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடலும் சோர்வு அடைகின்றது, நம்முடைய உள்ளமும் சோர்வு அடைகின்றது, நம்முடைய உடல் உறுப்புகளும் பலவீனம் அடைகின்றன. எனவே ஒவ்வொரு உறுப்புகளும் அது செயல்படுகின்ற செயல்பாட்டிற்கு ஏற்றவாறு அதற்கும் ஓய்வு தேவைப்படுகிறது. எனவே நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் நாம் ஓய்வெடுப்பதற்கு என்று நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும், அந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் ஓய்வு எடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பொழுதுகளை எல்லாம் போக்கிக் கொண்டிருக்கின்றோம். நான் ஓய்வு எடுக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அலைபேசியை நோண்டிக் கொண்டிருக்கின்றோம், தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அல்லது திரையரங்குக்கு செல்லலாமா என்று நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம். எனவே ஓய்வு என்பது நாம் முழுமையான ஓய்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு என்பது பொழுதுபோக்கிற்கான நேரமல்ல, மாறாக மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் உடலுக்கும் தேவையான ஓய்வுதான். அப்படிப்பட்ட ஓய்வை நாம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் கட்டளை இடுகின்றார். அதன் வழியாக நமக்கும் ஒரு அறிவை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நெறிப்படுத்துகின்றார். ஓய்வு என்பது முக்கியம்தான், ஆனால் இருந்தாலும் அங்கு வந்த திரண்டிருந்த பெருந்திரளான மக்களுடைய ஏக்கத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். இதோ மக்கள் பலரும் அங்கு வருகின்றார்கள். இதோ ஆண்டவருடைய சீடர்கள் அறிவித்த நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க வேண்டும், இன்னும் அவரிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய அருளை அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் எங்களுக்கு காட்டுகின்ற நெறியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு ஒரு ஏக்கத்தோடு எங்காவது எங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதா, இதோ துன்பத்தில் இருக்கின்ற எங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றாதா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றோம், வாழ்க்கையானது நெறிகட்ட நிறையில் சென்று கொண்டிருக்கிறது, எங்களுக்கு ஒரு சில மணி நேரம் கூட எங்களுக்கு அமைதி இருக்கக்கூடாதா, எங்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடாதா என்று ஏக்கத்தோடு ஓடி வருகின்ற அந்த திரண்ட மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். எனவே பரிவுதான் ஆண்டவருடைய குணமாக இருக்கிறது. சீராக் புத்தகம் பிரிவு 5 இறைவார்த்தை 5 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் பரிவுள்ளமாக இருக்கின்றார், அவருடைய பரிவு என்பது எல்லையற்றதாக இருக்கிறது. ஒரு எல்லைக்குள்ளாக ஆண்டவருடைய பரிவை நாம் சுருக்கி வைக்க முடியாது, மாறாக அவருடைய பரிவு என்பது ஒரு பரந்துபட்ட பரிவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பார்வையின் வழியாக அவர் தெளிவுபடுத்துகின்றார். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு மாமியார் மருமகள் என்பதை நாம் நகோமி ரூத் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நகோமி தன்னுடைய கணவனை இழந்து விட்டார், மேலுமாக தன்னுடைய இரு மகன்களையும் அவர் இழந்து விட்டார். அவர் வாழ்ந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம், எனவே அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த துன்பத்தை நான் மட்டும் சுமந்து கொண்டால் போதும், என்னுடன் இருக்கின்ற என்னுடைய மருமகள்களும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அன்போடு பரிவோடு அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களிடத்தில் ஒரு அறிவுரை கொடுக்கின்றார். இதோ என்னுடைய விதி, நான் தான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் இருவரும் உங்களுடைய சொந்த நாட்டிற்கே செல்லுங்கள், உங்கள் சொந்த குடும்பத்திற்கே செல்லுங்கள், உங்களுக்கென்று மீண்டுமாக மறு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். எனவே அந்த மாமியாருடைய அந்த அறிவுரையை கேட்டு முதல் மருமகள் அவர் தனியாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்கின்றார். ஆனால் ரூத் என்ற பிற இனத்திலிருந்து வந்த அந்த பெண்ணானவள், நான் உங்களை விட்டு நான் செல்வதில்லை, இறந்தாலும் நான் உங்களோடு தான் இருப்பேன், துன்பப்பட்டாலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று பரிவோடு அந்த மாமியாரோடு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார், அவரோடு வாழ்ந்தார். அவர் செல்கின்ற அந்த ஊருக்கும் பெத்லகேம் ஊருக்கும் அவரோடு சென்று அவரோடு துன்பத்தில் அவர் பங்கெடுத்து கொள்கின்றார். எனவே இப்படியாக தன்னுடைய மாமியார் துன்பப்படுகிறாரே என்று அவர் சந்தோஷப்படவில்லை, மாறாக அந்த துன்பத்திலும் எனக்கு பங்கு கொள்ள வேண்டும், அவரோடு தான் நான் இருக்க வேண்டும் என்ற அந்த பரிவோடு அவர் செல்கின்றார். எனவே பெத்லகேமுக்கு சென்று அவர்கள் ஒரு ஏழை குடும்பமாக எந்த ஒரு பணமும் இல்லாமல் எந்த ஒரு பொருட்செலவும் இல்லாமல் மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் செல்கின்றார்கள். சொந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு மக்கள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றார்கள். குறிப்பாக எலிமயக் என்ற நிலத்தினுடைய உரிமையாளர் அந்த மகளுக்கு பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். யூத்தானவர் தன்னுடைய உணவிற்காக கோதுமைக்காக அந்த அறுவடையில் சிந்துகின்ற சில கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொள்ள வேண்டும், அதன் வழியாக தங்களுடைய அன்றாட உணவை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துணிவோடு அந்த நிலத்திற்கு அவர் வருகின்றார். அப்பொழுது எலிமயக் அந்த ரூத்தை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். ஏதோ புறவினத்து மக்களாக வேற்று நாட்டிலிருந்து வந்த இந்த பெண் தன்னுடைய மாமியார் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றார், எவ்வளவு பரிவு கொண்டிருக்கின்றார், அவருடைய துன்பத்திலும் அவர் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறாரே என்று கண்ணூக்கி பார்க்கின்றார். அவருடைய நல்ல குணத்தை அவர் கவனிக்கின்றார். அப்பொழுது அவர்களுடைய பணியாளர்களிடம் ஆணையிடுகிறார், இதோ இந்த பெண்ணுக்காக நீங்கள் அறுவடை செய்கின்ற அந்த கோதுமை மணிகளை நிறைய சிந்தி விடுங்கள், அந்த பெண்மணி ஆனவர் எடுத்துக்கொள்ளட்டும், மேலுமாக எந்த ஒரு பணியாளரும் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று அந்த பெண்ணிற்கான பாதுகாப்பையும் அந்த பெண்ணிற்கு தேவையான உணவையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே பரிவு கண்ணோடு அந்த பெண்ணை பார்க்கின்றார். இச்சையோடு பார்க்கின்ற பலர் மத்தியில் அவர் பரிவு கண்ணோடு அந்த பெண்ணை பார்க்கின்றார். அந்த பார்வைதான் ஆண்டவர் கொண்டிருக்கின்ற பார்வையாக இருக்கிறது. யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ ஆண்டவர் பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். குறிப்பாக ஆயினிலா ஆடுகளை போல ஆண்டவருடைய அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக திரண்டு வந்து அவர்கள் பின்னாக ஓடி சென்று அவர்கள் பாலை நிலத்திற்கு சென்றாலும் சரி முன்கூட்டியே அவர்கள் சென்று அவர்களுக்காக காத்திருந்து ஆண்டவரிடமிருந்து நாங்கள் அருளை பெற்றுக்கொள்ள மாட்டோமா, ஆண்டவரிடமிருந்து நாங்கள் நிறை வார்த்தையை பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்று ஏக்கத்தோடு தவிக்கின்ற அந்த மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். மேலுமாக நயம் ஊர் கைம்பன் தன்னுடைய ஒரே மகனை இழந்து நிற்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாழ்வில் அவர் மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், அந்த மகன் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார், அந்த மகன் தான் கடவுள் கொடுத்த பரிசாக இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய மகனை இழந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரை ஆண்டவர் பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். அவர் பக்கம் திரண்டு சென்று அவர் பக்கம் சென்று அழுகாதே என்று சொல்லி அந்த மகனை மீண்டுமாக உயிர் கொடுத்து அந்த கைம்பெண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தன்னுடைய மகனை மீண்டுமாக அவர் கொடுக்கின்றார். மேலுமாக பாலைவனத்தில் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கண்ணோடு பார்க்கின்றார். எனவேதான் சீடர்களுக்கு அவர் ஆணையிடுகிறார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அப்பொழுது அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, அவர்களிடத்தில் இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கொண்டு அந்த 5000 மக்களுக்கும் அவர் உணவை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த மிகப்பெரிய வல்ல செயலை ஆண்டவர் செய்து காட்டினார். அதற்கு காரணமாக இருந்தது இந்த பரிவுதான். எனவே யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நாம் பரிவு கண்ணோடு பார்க்க வேண்டும். வெறும் பார்வை மட்டும் நம்முடைய பரிவாக இருக்கக்கூடாது, மாறாக நம்முடைய செயல்களும் பரிவு கண்ணோட்டத்தோடு நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் கடவுளுக்கே நாம் ஊழியம் செய்கின்றோம், கடவுளுடைய பார்வையோடு நாம் பார்க்கின்றோம், கடவுள் காட்டிய நெறியோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே கடவுளுடைய பரிவானது எல்லையற்ற பரிவாக இருக்கிறது. எனவே அந்த பரிவை போல நம்முடைய உள்ளத்திலும் பரிவு என்ற பண்பை நம்முடைய பண்பாக வளர்த்து கொள்வோம், பரிவை நம்முடைய குணமாக மாற்றிக்கொள்வோம். பரிவு உள்ளத்தோடு, பரிவு கண்ணோடு ஏழை எளியவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, அனாதையாக இருப்பவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை நாம் கண்ணோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நாமும் உறுதி செய்வோம். அதற்காக ஆண்டவருடைய ஆற்றலையும் ஆண்டவருடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். வாருங்கள்.